Karo jadi penjara cuma itu mah.
Karo tapi perbataan aja tu muni. Tapi diwaramatan sebaiknya segana wajan tak kata kirim rahsia walabadi magani stuti antara nama. Karo kataan aja tu muni. Tapi diwar ya benuin. Januari dinas palu Januari atau ini dah awam bergerak punya pal neng diwaraya rakaganna, khususnya diwar sesetengah balapana, petrol, diesel, lampu tel, gas, mila adu kerala diwaraya ke gamam mag diwar sesetengah naga situan nta yaha pan rajing, pertama ini pada pilu awam bergerak ini ke mekaga anak tiramat kian lagi mati, ini terak nabi Eropa Sanggamin tahanan kerap, apa masa apanya ini, apa warisnya ketulat, apanya ini kiri mata wasta walabagatta, apa yang jaya grahane, sahaja jaya grahane ketiada pikara, ini jaya grahan rahsia kapi, apa amat yang sering apa labagilu tino, bagaimana bahudina, jatrah walat, tap pasukan, solar panel, mewar pasukan, tender, labagin apa dan tender kena walatino, diur sesetengah Nah tak senikah, pada saat tahan api labadi mereka tu tu awam bakar latihanu. Idiri edi, laban idiri meja warse edi, api angga sampurna, pahuge raja labadunu kaba nevi angga sampurna kaba, eva game winch dal adina boat tour da winch, eva game fish finder, nawa tak seni pada pilih hati ete, api diwar ete, eva labadi mereka tu tu api awam bakar latihanu. Ibagi mat diorang anta dua kata na padat itu mudah sitang. Tamangi niwasat kata kiri mat satellite tandrika taksen emergi pelabadi mat katu janta awam bagalatieno. Ibagi mat diorang karma anti naga situan orang diorang karma anti itu rak nevi. Apik rata tienna bau jalas, weling apik perwujudan kan non. Miridi diorang karma anti apik diunu karan non. Eka diunu karan karu amat tumat mamat apik jalajiwi. Mandalat samag api usaha berasa tahanan kapi awam bagalatieno. Abijenya madastana kipya kapi urta galatieno. Mama yojana kerana saya mah distrik keketama abijenya madastana bagin idikarala miridiya diwar karma ante naga situan loko berdepilola kapi idire dekatu tu kerana ega nama mama ega yojana waketirat mama sabahat mama yojana kerana. Visesema adarate sancara sesetet awasnya. Apelatan besar artika kelabadin, istan, kakuluan, weni masyarakat, me api kalbu asito warga kerana pulua. Hamban tu ta api capacity biaputya kaja awam kerana selsum kerlatiyeno. Ebagaima pokuru, govi, kakuluan warga kiri me govi anusidene kuge akar panah ke idemak kerangan paud gelikawa warga biaputi kita api jale. Mudah laba dengan tapi diwaramatkan selaba di la. Ibarat kata tu awam bagaran tapi selusun sakas kalla. Ikat tu kriyatma kerono. Ibarat ni wajana rahsia. Apik meh warsi apik kriyatma keran katu tu kerono. Diwara sesete diwaramatkan se kaling nunu berdasarkan garu mahinda meri ramat tumat mamat. Eka badbela meh berdasarkan kriyatma kalla diwara ge awasta wel diwara ge pasuwa apik laba dengan tapi katu tu kerono. Yusai semua Laila Surukum dal tahanan kiri matamu wajana kerlatieno, edal tahanan kiri mekatu tu api awam bagaran mevarse katu tu kerono. Ebagai mahudiri atra welat kos panet, nawa taksengnya anuwa, nawa wedepilu kanuwa, eda adi wisiate boating, yana kota hadapu dal meter desiya wisipahat wediye, wedi korsa klabadi ila. E diwar karma antekaran, e mahudiri atra himi anta, e niti thi drakas kerla. Ini balapat labadi mereka kata tu api mevarsi mulmasi api awam bagaran kata tu kerana. Misalnya miridi me madal karma ante, Lankai madal, thotu parwal nama si hatta gana tienno, abah itu ana awam bag madal karma ante naga situan, utur negelihira ahimu itu thotu parwal labadi mata, utur negelihira singgalah demalah muslim, hadin ti hiti ahimu itu tang. Api laba di la, nampak padin tikar la, diwara mahatnya semakin diwara niwas wiyap putih awam bagar la, eva da katu tu kerana api usaha wagi mak katu katu tu kerana, esa uturat, ya apa ni, mada kalau දිස්ත්‍රික්කයේ හම්බන්තොට දිස්ත්‍රික්කයේ ප්‍රමුඛ කරගෙන දිස්ත්‍රික්ක 10ක දීවර අධිතල් පහසුකම් ඉතිහාසයේ නොවුණු විදිහට දීවරයන්ගේ නිවාස අලුත් කරියා කිරීමට ඒ වගේම සනීප ආරක්ෂක කටයුතු කිරීමට මම්මාවත් ඉදිරියට මිලියන 1200ක් අපේ ගරු බෝදල් ඇමතුමා විසින් අපට ලබා දීලා තියෙනවා අපි ඒ ක්‍රමවත්ව සැලසුම් අනුව ඒ දීවර ශ්‍රේෂ්ඨයේ කටයුතු දීවරයට ඒ පහසුකම් ලබා දීමේ වැඩ කටයුතු අපි මේ වර්ෂයේ ආරම්භ කරනවා ඒ වගේම මට විශේෂ කොරියානු ආධාර යටතේ නිවාස 100ක් ඉදිකිරීමට කොරියානු රජයෙන් මට මුදල් ආධාර ලබා දෙන එකගත්තේ පළ කරා ඒ පළවෙනි අදිරිය හැටියට නිවාස 25ක් ඉදිකිරීමට කෝටි 3ක මුදලක් අද ලබා දීලා පහුගිය දවස්වල කොරියන් සමාගමෙන් ඇවිල්ලා ඒ කොරියාවේ දූත පිරිසක් ඇවිල්ලා ඒ කොරියානු දියවර සම්පකාර සංගමේ සභාපති ප්‍රමුඛ කණ්ඩායම ඇවිල්ලා මුල්ගල් කියලා වැඩ කටයුතු අපි ආරම්භ කරලා තියෙනවා ඒ විතරක් නෙවෙයි විසිර නිවාස යෝජනා ක්‍රමයක් ව්‍යාප්ත කරන්න දීවර අමාත්‍යාංශය හරහා කිරීමට මම රවි කරුණානායක මුදල් ඇමතුමාගෙන් නිවාස යෝජනා ක්‍රමයට මුදල් ආධාර ලබා දෙන්න ලෙස මම ඉල්ලීමක් කරා මහින්ද අමරේ ඇමතුමත් අපි දෙන්නම ඉල්ලීම් කරලා අපිට මිලියන 300ක් දීවර නිවාස ව්‍යාප්තියක් ආරම්භ කරන්න අද වෙන් කරලා තියෙනවා කියන එක මම මේ අවස්ථාවේදී මේ උත්තරී සභාවට මම ප්‍රකාශ කරනවා ඒ වගේම දීවර ගම්මාන වැඩි දියුණු කරන වගේම විසිතුරු මසුන් අපනයනය 6% තිබුණේ අපි 10% දක්වා වැඩි කිරීමට අපි සැලසුම් කරලා ඒ කටයුතු ක්‍රියාත්මක කරනවා ඒ කටයුතු ක්‍රියාත්මක කරන්න විසිතුරු මසුන් බෝවන වෙරළ පරතීරය සුද්ධ පරිත්‍ර කිරීමේ වැඩසටහනක් අපි ආරම්භ කරා ඒ වැඩසටහන තුලින් එදා අපි දැක්කා මේ මහමූදේ තියෙන බෝතල් ඔක්කොම එකහොල ට්‍රැක්ටර් 20 ගානක් අපි පැය 4 තිරිකුණාමලේ ඒ විසිතුරු මස් අපනයන කරුවන් සමග ගිහිල්ලා කරපු ඒ ශ්‍රමදානෙන් අපි දැක්කා අන්න එදා මම තීරණය කරා මේ ලංකාවේ බහුදින යාත්‍රා 5000 ගානක් මූදු වෙනවා ඒ 5000 ගානෙම ගෙනියන්නේ බෝතල් බඩු අපදව්ය විසිකරණේවා ඔක්කොම මහමුදල දාලා එන්නේ ඒ මහමුදල දානකොට මහමුදි ඉඳලා ගොඩ ගලාගෙන එන්නේ ගොඩ ගලාවිලා ගල්පරස්සේ හිර වෙනකොට අර විසිරු මසුන්ට විතර දාන්න බෝ වෙන්න විසිරු මසුන්ගේ බෝ වීම වැලක් වෙනවා අන්න ඒ නිසා මම අපේ කහඬ මෝදර අභිජන මධ්‍යස්ථාන මුල්ගල් තවන අවස්ථාවේදී මහින්ද අමරේ රැමතුමාටත් ඒ නිලධාරින්ට මම උපදෙස් දුන්නා අනිවාර්යයෙන්ම මේ බෝට්ටු 5000 ගාන මූදු යනකොට සෑම වරායකින්ම ඒ ගන්න තොරතුරු කී දෙනෙක් යනවද විස්තර තොරතුරු ගන්නකොට ගෙනියන බෝතල් ප්‍රමාණය ගෙනියන මලු ප්‍රමාණය ගෙනියන අපදව ප්‍රමාණය නැවත වතාවක් එනකොට වරායට ඇවිල්ලා ඒ නාවික හමුදාවට පෙන්නලා ඩස්ට්බින් කටයුතු කරන්න විලියේ නීති සකස් කරන්න කියලා මං යෝජනාවක් ගැනලා ඒ නීති සකස් වෙමින් පවතිනවා නැත්නම් දඩ ගහන ක්‍රමයකට යන්න කියලා මම යෝජනා කරා ඒකත් දැන් ක්‍රියාත්මක වෙමින් පවතිනවා ඒ විතරක් නෙවෙයි අද ලංකාවේ සෑම වරායකින්ම බහුදින යාත්‍රාවක් රැකියාව යන්නේ රෑ 10ට 11ට
විනාඩි දෙකක් තියෙනවා ගරු ඇමතුමා
දෙන්න ගරු මේ කතානාගතුම්ලි මේ හොඳ කතාවක් කියන් තියෙන්නේ රෑ 10ට 11ට තමයි මේ බෝට්ටු දිවර කර්මාන්තය යන්නේ හවස 6ට ඇවිල්ලා 6 ඉඳලා මේ බෝට්ටු කට්ටිය දීවරේ බෝට්ටු වල ආරකු බොනවා ඇති වෙන්න බෝතල් 3ක් 4ක් බීලා තමයි රැකියා 10ට යන්නේ සෑම වරායකින්ම ඒ රැකියාවට යන්නේ දැන් හම්බන්තොට දිස්ත්‍රික්කයේ දකුණු පළාතේ බෝට්ටුවක් යනකොට කිරින්ද පළටු පාන පොත්තන හරහා ගිහිල්ලා පොතු විදිහ තමයි දියත් කරන්නේ රැට ඉතින් මේකෝ රැට බීලා යනකොට ඒ බෝට්ටු ඔක්කොම ගොඩ ගහනවා දැන්ට බෝට්ටු 7ක් පුඩු වුණා ගිය සතියේ බෝට්ටුවක් ගොඩ ගැහුවා ඒ බෝට්ටු නම් බීලා ගිහිල්ලා නෙවෙයි නිින්ද ගිහිල්ලා ගිහිල්ලා තියෙන්නේ ඒ බෝට්ටු කුඩු වුණා බෝට්ටු එක ලක්ෂ 120ක් 25ක් පැය කරන බෝට්ටුවක් ඒක යන්නේ ගැනියෝ ඒ යන්නේ දීවර කර්මාන්ත කරන කට්ටිය. ඉතින් අයිතිකාරයා ඒ බෝට්ටුවක් කුඩුනා අයිතිකාරයා එදා ඉඳලා අයිතිකාරයට හිඟමනට වැටෙනවා. අන්න ඒ නිසා මම යෝජනා කරනවා මේ උත්තරීතර සභාවට පාරි බස් වල දඩායන කරන වගේ උදේ හවස 6ට දීවර කර්මාන්තයන් දීවර 6න් ඉස්සලා දීවර කර්මාන්තයට යන ඕන 6න් පස්සේ යනවා නම් බීමත් යනවා නම් ඒ ගැන පරීක්ෂණයක් කරලා ඒ වරාය තියෙන කෝස් ගාඩ් එක හෝ නැවිගේ පරීක්ෂණය කරලා ඒ දීවර කර්මාන්තය යන කට්ටියට ඒ ලොබි යන විදිහට යෝජනාවක් මම ඉදිරිපත් කරමින් ගරු කතානායකතුමාට මට මේ අවස්ථාව ලබා දීම ගැන ස්තුතිවන්ත විශාල ව්‍යාපෘති රාශියක් අපේ ගාව තියෙනවා අපි හොඳ වැඩසටහනක් ක්‍රියාත්මක කරනවා මේ රටේ කවදාවත් නොපු ආකාරයට මේ දීවර කර්මාන්තය ගොඩ ගන්න අපට අපේ රවි කරුණායක මුදල් ඇමතුමා මුදල් ලබා දෙලා තියෙනවා මහින්ද අමරේ ඇමතුමත් මමත් එකතු වෙලා මේ රටේ දීවර කර්මාන්තයේ දීවර ශ්‍රේෂ්ඨයක් දීවර කර්මාන්තයක් පාරිභෝගිකයක් ගොඩ ගැනීමේ ව්‍යාපෘතිය සාර්ථකව අපි ඉෂ්ට කරලා රටේ ජනතාවට පෙන්වනවයි කියන එක මම මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරමි.
හොඳයි. බොහොම ස්තුතියි ගරු අමාත්‍යතුමා.
ස්තුතිවන්ත වෙමින් මම නිවැරදි වෙන්නම්.
Karu Douglas, Honorable Douglas Devananda, how many?
Nandri.
5 minutes for you.
Nandri, Sabanera, Hale, India, Tinam, Kartolila, Matum, Nira Havala, Mula, Anglavir, Tiamachi, Torubliana, Kulin Leva, Til Kalandundu, and the Kartakale Munveka Mudal, Nature Dinam, Tamalaha Mudalver, Selvi, Jailda, Avarhal, Kala Mahiuta, Tuare Chedi, Arinden, Alumi Mika, Pan Talametu, Mundray, Tamalaha Makal Matamandri, Ulahangum Balam, Ilatamal Makal Matamandri, Tenasia, Tekasia Prandiame, Ilandavutad, and the Wahil in the Savail Selvi Jailda Avakalai, Ninai Hundu, Ama the Makalin Sarvaha, Anjali Maria the Self Country. Ama the Karatolilalai, Perum Padi Pukula, Padi Pulaku, Utpati Varahindra, India Karatolilalin, Ella Dandiadum, Tarasaya Pata, Uvarangale Kondadumana. Kadal Tolil, Matum Prama Vatangalula, Karatolila, Atimuriadum, Manidaima, Matadamana, Tolil Mitchell, Torrebli, Adi Havanathana, Metkola Vendula, Edmother Ingran, Territukola Vimbundre. Made put in India, Karatolila, Vata Ridilana, Kadal Tolil Karanamaha, Amad Karatolila Halakana, Varatiku Kuranjavacham, Mundanal Salavil Kuda, Sumar, Ambadaira, made put. Karatolilalakana Nalanda, Ulaipu Marka Pataveramde, Torahundra, India Karatolilala, the Vatagari, the Ilana Padiadam, Navi Namurahali, Lamindula, the Mana, Ulupe Padagal in Munbaha, and with the Paramperia Karatolil Mutual, Kataka Prikamuria, the Nilayle, Epatuladi, Idan Mulamaha, Tatpodi and Nilay, Park Jalasandil, Pari Alavil, Karalval, Viranangal, Alika Patulana, Mela Maliudar and Balayamaki, Enji Kandana. In the Wahil, Amad Kadapar Pukul Atumur in Ulahindra, India Karatolila, Nalondra Kusumar, Arnur Metriton, Kadaludan, Unavinai, Aravada Sayindana, Uvar, India Tolila, Vardandor, Maravada Sayindra Sumar, Rivadairam Mudal, Mupadairam Varelana Metriton, Kadaludavana, Avala, Ulurta, Vehale, Poka, NGAway, Vardandorum Sumar, Ayayayram Metriton, Lukumela the Yamaha, India Kadaluda Woodpati and Rapair Pate, Balinada, India and Ronangla, 18 of the Sayapata Verkandana. Uvaran and Nilayil, Ama the Kadatolila, Nalandam, Arvada Sayum, Kadalunavil, Nutuk Pine, Sadiviatu, Kurevana, Vata, Ridilana, Ral, Nanda, Kanavai Pondra, Kadalunavi Purund and Nilay Hana Padakandana. Any and Patin Savi the Manaway, Vata Purma the Atadahum, Kunjilahume, Rupadal, Ave Ulu, Norvor in Turvik, Perumbalanaway. Mundan Karalukul, Kotapodam Nile, Irekandana, Andaneram, Adeneram, Tolil Waipu, Matapurta Padal, Podi and Mudalodu, Kivipul in my Iveta, 8 Padhunda, Utpati, Kolvanavu, Archer, Matatil, Utpati, Arvadakalin, Taram, Tala Patranda Menal, Amadisriya, Karatulila, Utpati Lakana, Kulviana, Marka Padhunda Nile, Kana Padhundana, Idanana was not in Nalondruku. Kadaluna Mulamana, Ilapusuma, Patumudal, Irva the Million, Ruba, Hava, Hulad. Idan Karnama, the Karatulila, the Matamandri, Motasila, the Viabarigal, Padadam Tolila, Etuma the Alhalena, Palatarapinam, Perum Padi Pukula, he were Hindana. Adevuda Badakumahana, Tolila, Mongor, the Verhinda, Inamuru, Padia, Nerkadi, Pramavata, Tolila, Halang. அங்கு அத்துமூரியதும் தடை செய்யப்பட்டதுமான கடத்தொழிலில் ஈடுபடுவதாகும். குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் வடமராட்சி கிழக்கு பகுதியில் ஆழ்கடல் தொழிலில் ஈடுபடுகின்ற கடத்தொழிலாளர்கள் இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதே நேரம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கொக்குளாய் கொக்குத்தொடுவாய் கர்நாடக அணி போன்ற கிராமங்களில் வாழும் மக்கள் தங்களது விவசாய நிலங்களையும் தங்களது கடல் வளத்தையும் இழந்து நிற்கிறார்கள். ஆழம் குறைந்த அவர்களது கடல் பரப்பில் சிறு தொழில்களை அவர்கள் மேற்கொள்கின்ற போது Para Paudial Ilranda Anga Atamuri Nulayam, Karatulila, Yendra Padagal Mulam, Tarasaya Pata Uvaranangal, Vatar Vidi Ilana Tolisa.
You have to close up, honorable member. Your time is up.
Avarla de Toliluvarangal, Alitavarakandana Adevondru Pudumatal and Paudil, Apaudil, Tarasaya Patul and Nilayel, Atamuri, Tarasaya Pata Uvarangalakondu, Kadalate, Pudipural, and the Makala the Valvada Angal Padika Patulana. In the Nilai, Vadaka Kalakaman Angle, Fala Faudi Lilam Torvada, Havia, Ariamudikundra, எனவே எமது கடை தொழிலாளர்கள் இவ்வாறான பாதிப்புகள் இருந்து மீண்டு சுதந்திரமாக அவர்கள் தொழில்துறைகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவதற்கு கௌரவ அமைச்சர் மஹிந்த அமரவீர அவர்கள் வழி செய்து கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன். அத்துடன் நமது பகுதிகளில் இறங்கு துறைகள் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய
ගරු
කතානායකතුමනි, අද වැඩි දිනක දීවර අමාත්‍යාංශයේ ඉතිරි ප්‍රගතිය සම්බන්ධව කතා කිරීමට ලැබීම ගැන මම බෙහෙවින් ස්තුතිවන්ත වෙනවා. ඒ වගේම තමයි අද දීවර කර්මාන්තයේ දිහා බැලුවොත් අද හැමෝගෙම අපි විමසලා බලනකොට දේශපාලන විරුද්ධවාදීන්ගෙන් මේ එක්සත් ජාතික පක්ෂය එහෙම නැත්නම් යහපාලන කාලය තුලදී මේ වසර තුලදී මොනවද කෙරුවේ කියලා ඒගොල්ලෝ අහනවා. නමුත් අපි ස්තුතිවන්ත වෙන්න ඕන. මං හලාවත ප්‍රදේශයේ කෙනෙක් හැටියට පුත්තලක් දිස්ත්‍රික්කයේ දීවර කර්මාන්තයේ දෙන කෙනෙක් හැටියට අපේ විශාල පීඩාවක් තිබුණා. මේ දීවර කර්මාන්තයේ කරගෙන යන කරගෙන යාම සම්බන්ධව තෙල් සම්බන්ධ මේ තෙල් සම්බන්ධව නොයෙක් වාරවල් ඉල්ලීම් කරා මේ රටේ දීවර ජනතාව. හැබැයි පසුගිය ආණ්ඩුව කිසිම විටකදී දීවරය සම්බන්ධව ඇහුම්කන් මැදීම කරේ නැහැ. ඒ පමණක් නෙමෙයි, හලාවත වෙරළ ආසන්නයේදීම තෙල් ඉල්ලපු දීවර ජනතාවට වෙඩි තියලා ඝාතනය කරන්න ලක් වුණා. අපිට ඒවා මතක තියෙනවා හොඳටම. හැබැයි මේ රජයේ අගමැතිතුමාටත් ඒ වගේම ජනාධිපතිතුමාටත් අපි ස්තුතිවන්ත වෙන්න ඕන. මේ රජයෙන් පස්සේ අපිට තෙල් අඩු කරලා දුන්නා. අපි දන්නවාද පොඩි බෝට්ටුවකින් මාසෙකට රුපියල් 16,000 වැනි මුදලක් මේ තෙල් වලින් ඉතුරු වෙනවා. මේක සාමාන්‍යයෙන් දරුවෙක් රස්සාවකට ගිහිල්ලා පඩියක් ලැබෙනවා වගේ තමයි. ඒ වගේම බහුදින යාත්‍රාවකින් රුපියල් 65,000ක් ඒ වගේම රුපියල් 75,000ක් වැනි මුදලක් අද මේ තෙල් වලින් අපිට ඉතුරු කරලා දෙනවා. ඒක ලොකු දීවර ශක්තියක් බවට පත් වෙලා තියෙනවා. කෙසේ නමුත් මේ වෙනකොට පොඩි අර්බුදයක් හැටියට තියෙනවා. අපේ පලාතේ තියෙන මහ බෝට්ටු බහුදින යාත්‍රා මේවා අල්ලගෙන එන මසුන් අද වෙනකොට මිලක් නැති වෙලා තියෙනවා. මේ මිල මං හිතනට කිලෝ එකක් රුපියල් 700කට 750කට වගේ තමයි මිල දීලා ගන්නෙ. හැබැයි ලෝකේ රටවල් ගණනාවක මේ මාළු ලංකාවේ මුදලින් රුපියල් 20,000 වැනි මුදලකට රටේ ලෝකේ පාරිභෝගිකයා භුක්ති විඳිනවා. මේකට එක හේතුවක් තියෙනවා. අපි දීවර අමාත්‍යාංශයක් හැටියට මැදිහත් වෙන්න ඕන. මේ මාළු දැන් ශ්‍රී ලංකා මාළු කියන එක මුළු ලෝකෙම පළවෙනිම මත්ස සම්පතක් හැටියට තමයි ලෝකෙ පිළි අරගෙන තියෙන්නේ. නමුත් මේ වෙනකොට මේ මාළු ගෙන්නනවා
ඒ
වගේම අනිත් රටවල් වලින් ගෙන්නලා ඉවරලා ලංකාවේ නැවතත් මේක ගලවලා අසුරනවා. අසුරලා ලංකාවේ මාළු හැටියට නැවතත් ඕස්ට්‍රේලියාව එංගලන්තය වගේ රටවල් වලට අරිනවා. මේක මහා භයානක අපරාධයක් බවට පත් වෙලා තියෙනවා කරුගතානායකතුමනි. ඒ හේතුව තමයි මේ ලංකාවේ මත්ස්‍යයන්ගේ පාට හොඳ රතු පාට තියෙනවා. මේක ලෝකෙ උදවිය කියනවා දිව්‍ය ඖෂධයක් හැටියට තමයි ලෝකෙ මේක පරිවර්තනය වෙලා තියෙන්නේ. අන්න එහෙම අපේ ප්‍රමිතියෙන් යුක්ත මාළු ඒ කාලෙකදී අපේ වටිනාකම අඩු වෙනවා. මොකද හේතුව මේ ක්‍රියාවේ. මේකට දීවර ජනතාව සම්පූර්ණම විරුද්ධයෙන් පසු වෙනවා. ඒ නිසා අපේ ගරු ඇමතිතුමාගේ අවධානය යොමු කරලා පිටරටින් නැවත ලංකාවට ගෙනල්ලා මේ මාළු නැවතත් ශ්‍රී ලංකා මාළු හැටියට පරිවර්තනය කරලා පිටරට යවීම සම්බන්ධව අපි තීරණයක් ගත යුතුයි කියන එක මම අපේ ගරු ඇමතිතුමාට කතා කරනවා. ඒ වගේම තමයි අද අපේ පළාත්වල බලපුවම විශේෂයෙන්ම හොඳ ආදායමක් ලබන කර්මාන්තයක් බවට පත් වෙලා තියෙනවා මේ සුරතල් මසුන්. සුරතල් මසුන් වෙච්චහම මිරිදියේ ජීවත් කරන සුරතල් මසුන් අදට ලෝකයේ ඉල්ලුමට 120ක් විතර තමයි මේ සුරතල් මසුන්ට.
ගර්මන්තේතුම අවසන් කරන්න වෙලාව අවසන් වෙමින් පවතිනවා.
තියෙන්නේ විනාඩියක්. ඒ සුරතල් මසුන් අද වෙනකොට අපේ අමාත්‍යාංශෙක විතින් ණය යෝජනා දීලා ඒ උදවිය දිරිමත් කරනවා නම් මම හිතනවා මීට වැඩිය හොඳයි කියලා. එහෙමනම් ස්තුතියි.
බොහොම ස්තුතියි.
තුන විනාඩි හතරට.
රුපියල් නිසන්ත මන්ත්‍රීතුමා ඊට ප්‍රථම ගරු නියෝජ්‍ය කතානායකතුමා මුලාසෙන්ට පැමිණෙනු ඇත.
රුපියල් නිසන්ත මන්ත්‍රීතුමා
ගරු නියෝජ්‍ය
කතානායකතුමනි විශේෂයෙන්ම අද දිනේ පාර්ලිමේන්තුව තුල රටට වැදගත් වෙන අමාත්‍යාංශයක් සම්බන්ධව කතා කරන්න ලැබීම පිළිබඳවත් ඒ වගේම මා නියෝජනය කරන බීරුවල ආසනේ ප්‍රධානම ආදායම් මාර්ගයක් හැටියට තියෙන මේ දීවර කර්මාන්තයේ පිළිබඳ ඒ ආදරණීය දීවරයින් පිළිබඳවත් කතා කරන්න ලැබීම පිළිබඳව මම ඉතාමත්ම සතුටු වෙනවා. ඒ වගේම මට කියන්න තියෙන මේ සිසිර කුමාර අපේ සහෝදර මන්ත්‍රීතුමා කිව්වා මේ අපේ පාලන කාලේ යම් කිසි දෙයක් දීවර කර්මාන්තයට සිදු නොවුණා කියලා. හැබැයි සිසිර මන්ත්‍රීතුමා ඔබ පොඩ්ඩක් ඊට යහාට ගියාට පස්සේ ඔබට මතක තියෙනවා නම් මතකේ අවදි කරන්න පුළුවන් නම් අපි පැහැදිලිවම දන්නවා මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා දීවර අමාත්‍යවරයා හැටියට ඉන්නකොට මේ රටේ දීවර ශේෂ්ත්‍රයේ මහ දැවැන්ත වෙනසක් ඇති කරා. ඒ දැවැන්ත වෙනස මම දකින්නේ ඒ දීවර අමාත්‍යවරයා තමයි මහින්ද රාජපක්ෂ කියන දීවර අමාත්‍යවරයාගේ කාලේ තමයි මේ රටේ දීවර කර්මාන්තයේ ස්වර්ණමය යුගය තිබුණේ දීවර කර්මාන්තයට. ඉතින් ඒ නිසා අපි දිගින් දිගටම එතුමාට පිළිතුරු දෙන්න මම සූදානම් වෙන්නේ අපිට ඊට වඩා දේවල් කතා කරන්න තියෙන නිසා. ඒ වගේම නියෝජ්‍ය කතානායකතුමනි අපි පැහැදිලිවම දන්නවා අද වෙනකොට දීවර කර්මාන්තයේ යම් පසුබෑමක් ඇති වෙලා තියෙනවා. ඒ පසුබෑමට මං හිතන්නේ කවුරු වග කියන්න ඕනද කියන එක පිළිබඳව ගැටලුවක් තියෙනවා. මොකද අද දීවර අමාත්‍යවරයා හිටියට නියෝජ්‍ය අමාත්‍යවරයා හිටියට මං දන්නේ මේ දෙන්න අතර තියෙන ගැටලු ප්‍රශ්න නිසා මං හිතන්නේ දීවර කර්මාන්තයේ දීවර ජනතාවට ඒ තරම් සුබවාදී තත්වයක් ඇති වෙලා නැහැ. මොකද දීවර නියෝජ්‍ය ඇමතිතුමාම විටින් විට මාධ්‍යයට ප්‍රකාශ කරනවා මට වැඩ කරන්න දෙන්නේ නැහැ. රාජ්‍ය ඇමතිතුමා කියනවා මට වැඩ කරන්න දෙන්නේ නැහැ. මෙන්න මෙවැනි ගැටලු රාශියක් තියෙනවා කියලා. ඉතින් අපි දන්න පැහැදිලිවම එතුමාට බුරන්න විතරක් අවස්ථාව ලබා දීලා හපන්න අවස්ථාව ලබාගෙන තියෙන දීවර ඇමතිතුමා. හැබැයි දීවර ඇමතිතුමාටත් මේ දවස්වල දීවර කර්මාන්තය ගැන නෙමෙයි හොයලා බලන්න වෙලා තියෙන්නේ. එතුමාට දේශපාලන පක්ෂෙන් පක්ෂයට ගිහිල්ලා ගමින් ගමට ගිහිල්ලා ප්‍රතිසංවිධාන කටයුතු වල තමයි කතා කරන්න සිද්ධ වෙලා තියෙන්නේ. ඉතින් ඒක නිසා දීවර ජනතාවට මේ වන විට කිසිදු සෙතක් සිදුවෙමින් පවතින් නැහැ කියන එක පිළිබඳව මම කියනවා. ඒ වගේම මම ඔබතුමාගේ නියෝජ්‍ය ඇමතිතුමාට ගේ අවධානයට යොමු කරනවා සන්ඩේ ලීඩර් පත්‍රය 2016:05:22. මම හිතන්නේ ඔබට මතක නම් එහි ඉතාමත්ම සුවිශේෂී වූ පිටුවක් තිබුණා. ඒ පිටුවෙන් කියන්නේ මේ කැමීලියා නැතැලියා කියන කෙනා මේ රාජිත සේනාරත්න ඇමතිතුමා දීවර ඇමති ඉන්න කාලේ එතුමාට තිබිච්ච නැව්වට සම්බන්ධව තමයි කතා කරන්නේ. ඒ වගේම ඒ නැව්වට පාලනය කරන්නේ ඒ සම්බන්ධීකරණ කාරකයා වශයෙන් කටයුතු කරන්නේ ඩොන් ලලිත් අනුරාධ සෙනවිරත්න කියන කෙනා. බ්ලූ ඕෂන් කියන සමාගම. මේ බ්ලූ ඕෂන් කියන සමාගම පිළිබඳව මම හිතන්නේ ඔබතුමාලා තාමත් හරියට අවධානය යොමු කරලා නැහැ කියන එකයි මගේ අදහස. මෙහි 60%ක් තිබුණේ මෙන්න මේ ලලිත් අනුරාධ කියන කෙනාට තමයි මේ අයිතියෙන් 60%ක් තිබුණේ. මෙය මම හිතන්නේ මේ වන විට ඇති වෙලා තියෙන ගැටලුව තමයි දැන් මේ යාත්‍රාවෙන් ඒ ගිවිසුම එක්ක තියෙන යාත්‍රාවත් එක්ක මේ යාත්‍රාවෙන් මත්සයින් අල්ලන ප්‍රමාණයෙන් 10%ක් ලංකා දීවර සංස්ථාවට දෙන්න ඒ ගිවිසුම ගහලා තියෙනවා. මම දන්නේ අද වෙනකොට ගරු රාජ්‍ය ඇමතිතුමනි මේ 10% දීවර සංස්ථාවට ලැබෙනවද කියන එක පිළිබඳව මට දැනගන්න අවශ්‍යයි. ඒ වගේම තමයි මේ යාත්‍රාවෙන් අල්ලන මාළු ඒ දවස්වල නම් මං හිතන්නේ තමන්ගේ ගෙදර තියෙන සුරතල් සතුන්ට දවසට කිලෝ 20 ගානේ යවන වැඩපිළිවෙලක් දියත් කරා. ඉතින් එවැනි තත්ත්වයක් තමයි සිදුුනේ. හැබැයි මේ නැව් අටෙන් අපේ රටට අපේ දීවර ජනතාවට නම් සෙතක් වුණා. දීවර අපේ දීවරයින්ට තවත් ගැටලු රාශියකට මුහුණ දෙන්න සිදු වුණා. ඒ වගේම තමයි මේ මේ මාධ්‍යවේදිනිය මං හිතන්නේ ඉතාමත්ම හොඳින් මේ පිළිබඳව විස්තර කරලා තියෙනවා. ඒක නිසා මම නැවතත් කියනවා මේ පිළිබඳව අවධානය යොමු කරන්න. මේ සන්ඩේ ලීඩර් පත්‍රයේ 2016:05:22 පත්තරේ අරගෙන මම හිතන්නේ අවධානය යොමු කරලා දීවර සංස්ථාවට ගන්න තියෙන දේවල් තියෙනවා නම් ලබා ගන්න කියන එක තමයි මම විශේෂයෙන්ම කියන්නේ. ඊළඟට අපිට කතා කරන්න තියෙන්නේ දැන් කවුරුවක්වත් කතා කරන්නේ නැහැ නියෝජ්‍ය මේ කතානායකතුමනි මේ මාදල් කර්මාන්තයේ පිළිබඳව. මාදල් කර්මාන්තයේ මා නියෝජනය කරන බේරුවල ආසනේ මාදල් කර්මාන්තයේ යෙදෙන දීවර රාශියක් ඉන්නවා. අද ඉතාමත්ම අසරණ තත්ත්වයට පත් වෙලා තියෙනවා. මේ දීවර අමාත්‍යාංශය තුලින් මාදල් කර්මාන්තයේ නගා සිටුවීමට කුමක්ද කරලා තියෙන වැඩපිළිවෙල? අඩුම ගානේ මේ මාදල් කරුවංග මේ මාදල් දීවරෙංග කැඳවලා ඒ අයට සහන ලබා දීලා මේ දීවර කර්මාන්තයේ ඉදිරියට අරන් යන වැඩපිළිවෙලක් දියත් කරලා තියෙනවද? එහෙම දියත් කරලා නැහැ. පැහැදිලිවම එක කොටසක් අයින් කරලා මම හිතන්නේ දීවර අමාත්‍යාංශයේ සියලු දෙනා කරන්න හදන්නේ එකම එක පැත්තකට විතර සීමා කරලා තමයි මේ දීවර කර්මාන්තයේ ඉදිරියට ගෙනියන්න උත්සාහ ගන්නෙ. ඒ වගේම තමයි අද බේරුවල ආසනයේ තියෙන ප්‍රධානම ගැටලු තමයි ප්‍රධාන ඒ දීවර මේ මාදල් කර්මාන්තයේ එදිච්ච ස්ථානවලට අද ගෝඩා ගෙනෙල්ලා දාලා ඉස්කාගර සංස්ථාවල විශේෂයෙන්ම මෙන්ඩිස් ආයතනය ගෝඩා ගෙනෙල්ලා දාලා අයේ මේ ඒතන් අපිරිසිදු තත්ත්වයකට පත් කළා. අදේ දීවරයින්ට ලොකු ගැටලුවක් ඇති වෙලා තියෙනවා. එතන මත්ස්‍ය සම්පත නෙලා ගන්න බැරි ආකාරයේ කටයුතු සිදු වෙලා තියෙනවා. මම දන්නේ මේ පිළිබඳව පොලිසිය දැනුවත් කරලා ඒ අයට දඩය නියම කරා. නමුත් දීවර කර්මාන්තේ තාමත් මේ පිළිබඳව සොයා බලන්නේ නැතුව ඒ දීවරයින්ට සහන ලබා දෙන්නේ නැතුව ඒ දීවරින්ගේ ඒ ප්‍රදේශ ආරක්ෂා නොකර ඉන්න එක පිළිබඳව අපට ගැටලුවක් තියෙනවා. ඒ වගේම තමයි
විනාඩි දෙකක් වගේ තියෙනවා.
නියෝජ්‍ය කතානායකතුමනි බේරුවල ආසනේ දීවර ඒ දැටිය අද වෙනකොට දැන් මාසයකට වැඩි මේ කඩාගෙන ගිහිල්ලා එය හදාගන්න බැරි මට්ටමට අද පත් වෙලා තියෙනවා. ඒ නිසා දීවරින්ට ඒ වාහනයක් එතනට සම්බන්ධ කරගන්න බෑ. බෝට්ටුවක් එතනට සම්බන්ධ කරන්න බැරි මට්ටමක් උදා වෙලා තියෙනවා. ඒක නිසා මම විශේෂයෙන්ම අපේ දීවර අමාත්‍යාංශයේ ඉන්න නිලධාරීන්ගෙන් ඉල්ලා සිටිනවා ඒ ජනතාවගේ ඒ දීවර ජනතාවගේ ගැටලුව විසඳලා දෙන්න. මාසයකට වැඩි තාම එය විසඳගන්න බැරි වෙලා තියෙනවා ඒ බේරුවල වරායි. ඒ වගේම තමයි අද අපි පැහැදිලිවම දන්නෝ අපේ දීවරයින්ට සෙතක් උනේ නැති වුණාට ඉන්දියන් දීවරයින්ට නම් ඕන තරම් සහ මේ අවශ්‍ය කරන සියලු කටයුතු සිදු වෙමින් පවතිනවා. අද වෙනකොට ලංකා දීවරයින්ට නීතිය ඕන තරම් තියෙනවා. ඒ නීතිය උපරිම ක්‍රියාත්මක කරනවා. හැබැයි ඉන්දියන් දීවරෙන් ඇවිල්ලා මත්ස්‍ය සම්පත විතරක් නෙවෙයි මුළු මුහුදම විනාශ කරගෙන යනවා. ඒ පිළිබඳව කිසිදු පියවරක් ගන්න කටයුතු කරලා නැහැ. ඊළඟට අපේ දීවරෙක් ඉන්දියාවට ගිහිල්ලා ඒ ඉන්දියාව මුහුදු සීමාව උල්ලංඝනය කරොත් අපේ දීවරයට වෙනම දඩ මුදලක් නියම කරනවා, හිරගෙට දානවා, ඊළඟට බලපත්‍රය අවෝසි කරනවා. මේ සියලු දේවල් සිද්ධ වෙනවා. හැබැයි ඉන්දියන් දීවරය ඇවිල්ලා මේ සියලු දේවල් අපේ මත්ස්‍ය සම්පත නෙලාගෙන යනවා. ඒ නෙලාගෙන යනකොට 80ක් අපේ මේ ඉන්න මේ සීමාව තුළ 80ක් ඒ අයට අවශ්‍ය කරන නිදහස ලබා දෙනවා. ඉතින් ඒක නිසා මම විශේෂයෙන්ම කියන්නේ මෙන්න මේ දීවර කර්මාන්තය මම හිතන්නේ මීට වඩා ක්‍රමවත් විධිමත්ව අරගෙන යන්න නම් අපේ දීවර ඇමතිතුමා සහ දීවර රාජ්‍ය ඇමතිතුමා මම හිතන්නේ මීට වඩා අවධානය යොමු කරන්න වෙනවා. ඒ වගේම තමයි මම දන්න කාරණයක් තමයි අහිංසක දීවරයෝ දීවර සංස්ථාවට හරි දීවර අමාත්‍යාංශයට හරි ආවන් පස්සේ සමහර නිලධාරීන් මේ දීවරයෙකුට කතා කරන්නවත් දන්නේ නැහැ. මම මේ කියන්නේ සමහර නිලධාරීන් තාමත්ම හොඳ නිලධාරීන්
ඉන්නවා.
ඒ නිසා අපි කියනවා ඒ අපේ රටට සම්පත ගෙනෙලා දෙන මේ ධීවරය ආරක්ෂා කරන්න වැඩපිළිවෙලක් තියෙනෝනේ. අද එතුමාලා ජීවත් වෙන්නේ මේ ධීවරයින්ට පින් සිද්ධ වෙන්න. ඒ නිසා තමයි මම කියන්නේ මේ ධීවරයින් එක්ක ගනුදෙනු කරනකොට ඒ ධීවරයින්ට දෙන්න තියෙන සියලු සහන ලබා දීලා කටයුතු කරන්න කියන ඉල්ලා සිටමින් මම නිහඬ වෙමි.
Honorable Shanti Siskandaraja, you have 8 minutes.
நன்றி பிரதி சபாநாயகர் அவர்களே. இன்று இந்த கடற்தொழில் சார்பாக வரவு செலவு திட்ட விவாதத்திலே சந்தர்ப்பம் தந்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வடமாகாணத்திலே மீன்பிடி தொடர்பாக நடைபெறுகின்ற பல சட்டத்துக்கு முரணான வேலைகள் தொடர்பாக நான் இவ்வுயரிய சபையிலே பல சமயம் பிரஸ்தாபித்திருக்கின்றேன். அந்த வகையிலே இன்று இந்த 2017 முன்மொழியப்பட்ட வரவு செலவு திட்டத்திலே எனது கருத்துக்களை முன்வைக்க விளைகின்ற வேளையிலே இந்த வரவு செலவு திட்டத்திலே கௌரவ நிதியமைச்சர் அவர்கள் ஆற்று மணல் அகழ்தலின் கொள்ளளவு வரையறுக்கப்பட்டதால் கடல் மணல் அகழ்தலை இயந்திர முறையில் கழுவி சுத்திகரிக்க ஊக்குவிப்பேன் என முன்மொழிந்துள்ளார். இதனுடைய பிற்புலம் என்ன, இதனுடைய நிலைப்பாடு என்ன என்பது பற்றி எம்மிடையே பல சந்தேகங்கள் எழுந்துள்ளன. இந்த வடகிழக்கு பகுதியிலே காணப்படுகின்ற ஆற்று மணல் அத்தனையையும் அகழ்ந்து முடித்துவிட்டு இப்பொழுது கடல் மணலை அகழ்வதற்கு உரிய முன்மொழிவுகள் முன்னெடுக்கப்படுவதென்பது ஒரு விவாதத்துக்குரிய விடயமாக காணப்படுகின்றது. இந்த கடல் மணலையும் அகழ்கின்ற வேலையானது எவ்வாறு நடைபெற உள்ளது, இதனுடைய தந்திரோபாயம் என்ன, இதனுடைய திட்டமிடல் என்ன என்பதை நாம் சற்று நோக்க வேண்டியதாக இருக்கின்றோம். இந்த கடல் மீன்வளம் அனைத்தையும் அள்ளி முடித்து இப்பொழுது கடல் மண்ணையும் அகழ்வதற்கான முன்மொழிவோ என்று சந்தேகப்பட வேண்டியிருக்கின்றது. அதுவும் இந்த மீன் வளங்களை அள்ளி செல்வது தொடர்பாக நாம் பல்வேறு விதமான எமது நிலைப்பாடுகளை எமது மக்கள் அதனால் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை அவர்களது வாழ்வாதாரம் தொடர்ந்து பாதிக்கப்படுவதை பல முறை இந்த சபையில் எடுத்து கூறியும் அது தொடர்பான சாதகமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. அதிலும் மேலாக இன்று கடல் மண்ணையும் அள்ளி சுத்திகரிப்பது என்ற இந்த முன்மொழிவை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு கருத்தை நான் இங்கே ஆழமாக பதிக்க விளைகின்றேன். இதைவிட இந்த மீன்பிடி தொடர்பாக எமது வடபகுதியிலே சட்டத்துக்கு முரணான வகையில் அங்கு இருக்கின்ற மீன்பிடி தொடர்பான அதிகாரிகள் அவற்றுகளை கண்காணிக்கின்ற நிர்வாகத்தினர் அவர்களுடைய செயற்பாடுகளுக்கு கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு பல்வேறு நடவடிக்கைகள் மீன்பிடி தொடர்பாக இடம்பெறுவதை நாம் இங்கு பல தடவைகள் சுட்டிக்காட்டி இருக்கின்றோம். அவற்றை தீர்க்கின்ற வகையிலே நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாதது என்பதற்கு அப்பால் இந்த யுத்தத்திலே மீண்டெழுந்த எமது மக்கள் கடல் தொழிலை தமது வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்கின்ற அந்த மக்களது அந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையிலே இந்த வரவு செலவு திட்டத்தில் ஆக்கப்பூர்வமான முன்மொழிவு முன்வைக்கப்படாமல் ஆற்று மணலையும் கடல் மணலையும் அள்ளுகின்ற முன்மொழிவு முன்வைக்கப்பட்டுள்ளதானது கண்டிக்கத்தக்கது ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. எமது மக்கள் இந்த 30 வருட காலமாக யுத்தத்திலே பாதிக்கப்பட்டு தமது சொத்துக்கள் தமது உடைமைகள் அனைத்தையும் இழந்து மீள்குடியேறி இருக்கின்ற இந்த நேரத்திலே இதுவரை அவர்களது அடிப்படை பிரச்சனைகள் மீன்பிடி தொடர்பாக தீர்க்கப்படவில்லை. அந்த வகையிலே இந்த மீன்பிடி தொடர்பாக சாதகமான பல கைத்தொழில்கள் வளர்ச்சி அடையக்கூடிய நிலை இருந்தும் அதற்கான முன்மொழிவுகளோ அதற்கான நிதி ஒதுக்கீடுகளோ இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்படாமை வேதனைக்குரிய ஒரு விடயமாகும். நாம் இந்த மக்கள் சார்பாக உங்களிடம் எதனையும் கேட்கவில்லை. அவர்கள் வாழ்ந்த பூர்வீக நிலங்களில் அவர்கள் பூர்வீகமாக பரம்பரையாக செய்து வந்த தொழில்களை அவர்கள் நிம்மதியாக செய்வதற்கு விட்டு தாருங்கள் என்ற ஒரு கோரிக்கையைத்தான் நாம் தொடர்ந்து உங்களிடம் வலியுறுத்தி வருகின்றோம். குறிப்பாக இந்த மீன்பிடி தொடர்பாக எமது மக்கள் பல்வேறு விதமான சிரமங்களை எதிர்கொள்கின்றார்கள். அத்துமீறி வருகின்ற இந்திய மீனவர்களின் பிரச்சனை, தென்பகுதி மீனவர்களின் பிரச்சனை தொடர்ந்து கொண்டே போகின்றது. கௌரவ அமைச்சர் அவர்கள் தற்பொழுது இந்த சபையில் இல்லாத வேளையிலும் நான் இதை கன்சார்ட்டில் பதிவதற்காக தெரியப்படுத்துகின்றேன். அமைச்சர் அவர்கள் எமது மாவட்டத்துக்கு வருகை தந்து பல்வேறு விதமான உறுதிமொழிகளை எமக்கு தந்து சென்றார். ஆனால் ஒரு வருட காலமாகியும் அது எதுவும் நிறைவேறாத நிலையிலேயே தொடர்ந்து இருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குளாய், கொக்குத்தொடுவாய், கருநாட்டுக்கணி போன்ற பிரதேசங்களில் 12 இடங்கள் அங்கு கரை வலை வளைப்பதற்கு அந்த பிரதேசத்தில் வாழ்ந்த மக்களுக்கு பரம்பரை பரம்பரையாக வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த சொத்து இந்த மீள்குடியேறிய காலத்திலிருந்து இதுவரை அந்த பரம்பரை உரிமையாளர்களுக்கு அது வழங்கப்படவில்லை. இதனை விட சட்டத்துக்கு முரணான வகையிலே சுருக்கு வலை, டைனமைட் போன்றவற்றை பாவிப்பதும் நீருக்குள் ஒளிபாய்ச்சி மீன்பிடிக்கின்ற செயற்பாடுகள் சட்டத்துக்கு முரணாக தொடர்ந்து நடைபெறுகின்றது என்பதனை நாம் இங்கு தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகின்றோம். இவற்றை ஏன் தடுக்க முடியவில்லை? நீங்கள் புதிதாக நிதிகளை ஒதுக்கி எங்களது மக்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்ற வகையில் வேலை திட்டங்களை எடுத்து செல்லாது விட்டாலும் பரவாயில்லை. எமது மக்கள் தம்முடைய சொந்த தொழிலை நிம்மதியாக, தங்களுடைய பாரம்பரிய தொழிலை நிம்மதியாக செய்வதற்குரிய ஒரு சூழ்நிலையாவது ஏற்படுத்தி தாருங்கள் என்று அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக நான் தயவாக இங்கு கோரி நிற்கின்றேன். இதனை விட கேப்பாவிளவு என்னும் கிராமம் தொடர்ந்து இராணுவ கட்டுப்பாட்டிலே இருந்து வருவது தங்களுக்கு இது அனைவருக்கும் நாங்கள் பல பல தடவை இங்கு முன்மொழிந்திருக்கின்றோம். இந்த கிராமத்திலே பாரம்பரியமாக மீன்பிடி தொழில், ரால்பிடி தொழிலில் ஈடுபட்ட மக்கள் அந்த தொழிலை செய்ய முடியாத வகையில் அங்கு இராணுவத்தால் வேலி அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேப்பாவுளவு கிராமத்திலே 59 குடும்பங்களுக்குரிய காணிகள் விடுவிக்கப்படுவதாக அந்த இராணுவத்தினால் தெரிவிக்கப்பட்டு ஏனைய 49 அங்கு வாழ்கின்ற குடும்பங்களுக்கு அந்த காணிகள் விடுவிக்க எதுவித நடவடிக்கையும் ஏற்படாது. அங்கு திட்டமிட்ட முறையிலே மக்களிடம் ரகசியமாக மாட்டுக்காணிகள் வழங்குவதற்கு கையெழுத்து வேட்டை நடைபெறுவதாக அறிய கிடக்கின்றது. ஆனால் இந்த மக்களது தொழில் செய்கின்ற இடமாகிய அந்த நந்திக்கடல் ஓரம், அவர்களது பாடசாலை, அவர்களை வாழ்ந்த பொது மண்டபங்கள், கோயில்கள் என்பன இந்த விடுவிக்கப்படாத இடத்தினுள் அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த கேப்பாவிளவு மக்களுக்குரிய பூர்வீக நிலங்களை முழுதாக விடுவித்து அவர்கள் தங்களுடைய சொந்த காணிகளில் வாழ்வதற்குரிய ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுக்குமாறு பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன். இதனை விட நந்திக்கடல் என்னும் பிரதேசம் சர்வதேச ரீதியாக பெயர் பெற்ற ஒரு இடம். இந்த இடத்திலே இந்த சுனாமியாலே அடைக்கப்பட்ட மண் இன்னும் நீக்கப்படவில்லை. யுத்த காலத்திலே கட்டப்பட்ட அணைக்கட்டுகள் இன்னும் விளக்கப்படவில்லை. இவை தொடர்பான முன்மொழிவுகளை இந்த வரவு செலவு திட்டத்திலே முன்மொழிய வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி.
Thank you. Honorable Taufik, you have 4 minutes.
பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். கௌரவ பிரதிசபாநாயர் அவர்களே, இன்று மீன்பிடித்துறை அமைச்சின் வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து ஒரு சில கருத்துக்களை கூறலாம் என்று நினைக்கின்றேன். திருகோணமலை மாவட்டத்தில் புல்மோட்டை பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 2500 குடும்பங்களுக்கு மேல் சிறுகடல் தொழிலை செய்து வருகின்றனர். கடந்த 50-60 வருட காலமாக அந்த சிறுகடை தொழில் செய்யப்பட்டு வருகின்றது. ஆனால் திடீரென ஒரு மாத காலத்துக்கு முன்பு திடீரென அந்த தொழில் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே அது மீன்பிடி திணைக்களத்தினால் அவர்கள் தடை செய்யப்பட்ட சட்டவிரோதமான தடை செய்யப்பட்ட வலைகளை அவர்கள் பாவித்து வருகின்றார்கள் என்ற ஒரு பேர்னையில் அதை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே அது கடந்த 50-60 வருடகாலமாக அந்த தொழிலை செய்து வந்த அந்த 2500 மேற்பட்ட குடும்பங்கள் தற்பொழுது மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். உண்மையிலேயே மீன்பிடி திணைக்களம் அதை நிறுத்தியிருந்தாலும் அவர்களுக்கு மாற்று வழியாக ஏதாவது வேறு வழியை வேறு தொழிலை அவர்களுக்கு வழி செய்து கொடுத்து விட்டு அதை நிறுத்தியிருக்கலாம். தற்பொழுது எந்த விதமான வாழ்வாதாரத்தை அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதற்கு எந்த விதமான நிலையிலும் இல்லாமல் எந்த விதமான தொழிலும் இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆகவே இதை கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த இடத்தில் இல்லாவிட்டாலும் கௌரவ அமைச்சர் அவர்கள் நேரடியாக புல்மோட்டை பிரதேசத்திற்கு விஜயம் செய்து அவர்களுடைய நிலைமையை அறிந்து இதற்கான மாற்று வழியினை செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு நான் விடுக்கின்றேன். அதே போன்று கருமலை ஊற்று, சின்னம்பிள்ளைசேனை, வெள்ளைமணல், நாச்சிக்குடா போன்ற மீனவ கிராமங்கள் கடந்த 30 வருட காலமாக யுத்தத்துக்கு கீழிருந்த அந்த மீனவ கிராமங்கள் தற்பொழுது யுத்தம் முடிவடைந்த பின்பும் இன்னமும் கடற்படையினருடைய கட்டுப்பாட்டு கீழ் அவர்களுடைய மீனவ தொழிலை சுதந்திரமாக செய்ய இயலாத நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய தொழிலை செய்ய வேண்டுமாக இருந்தால் கடற்படையிலிருந்து அனுமதி எடுக்க வேண்டும், அதே போன்று அந்த பாஸ் எடுக்க வேண்டும், இன்னும் பல அனுமதிகளை பெற்றுத்தான் அவர்களுடைய தொழிலை செய்ய வேண்டிய நிலைக்கு அந்த கிராம மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்தையும் எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொண்டு அதற்குரிய தீர்வை பெற்றுத்தர வேண்டும். கடந்த காலங்களில் யுத்த காலங்களில் அவர்கள் எப்படி கஷ்டப்பட்டு அந்த தொழிலை செய்தார்களோ அதே போன்றுதான் இன்னமும் அந்த தொழிலை செய்து வருகின்றார்கள். ஆகவே யுத்தம் முடிவடைந்ததற்கு பின்பு எந்த விதமான நிவாரணமும் இல்லாத நிலையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதற்கும் எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் ஒரு தீர்வை பெற்றுத்தர வேண்டும். அதே போன்று உங்களுக்கு தெரியும் கிண்ணியா, மூதூர் போன்ற கரையோர பிரதேசங்கள் கூடுதலாக மீனவர்கள் இருக்கின்ற இந்த பிரதேசம் தொடர்ச்சியாக அந்த மீனவர்கள் எந்த விதமான வீட்டு திட்டமோ அதே போன்று மானிய அடிப்படையிலான மீனவர்களுக்கான உபகரணங்களோ இது எதுவும் வழங்கப்படவில்லை. நான் நினைக்கின்றேன் நான் பாராளுமன்றம் வந்து கிட்டத்தட்ட 15 ஆகின்றது. இந்த 15 எந்த விதமான வீடமைப்பு திட்டமோ அல்லது மீனவர்களுக்கான உபகரணங்களோ அங்கு மானிய அடிப்படையில் இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை. அந்த பிரதேசத்து மக்கள் குறிப்பாக மூதூர் பிரதேசத்தில் 80 குடும்பத்துக்கு மேற்பட்ட மீனவ குடும்பம் சுனாமியால் பாதிக்கப்பட்டு இதுவரைக்கும் நிரந்தர வீடுகள் இல்லாமல் இருக்கின்றார்கள். அதே போன்று கிண்ணியா பிரதேசத்திலும் பல குடும்பங்கள் இருக்கின்றது. இந்த இப்படியான விடயங்களை கருத்தில் கொண்டு நான் நினைக்கின்றேன் 2017 அந்த நிதி ஒதுக்கீட்டில் குறைந்தது ஒரு குறிப்பிட்ட அளவிலான வீடமைப்பு திட்டத்தை அல்லது மானிய அடிப்படையிலான மீன்பிடி உபகரணங்களையாவது வழங்க வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு அதே போன்று கந்தளாய் குளத்தில் மீன்பிடிக்கின்ற மீன்பிடியாளர்களுடைய தொழிலும் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஹொனரபிள் டெபுட்டி ஸ்பீக்கர் 1 நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கும் எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் ஒரு தீர்வை பெற்றுத்தர வேண்டும். அதே போன்று தோப்பூர் பிரதேசத்தில் உப்பூரல் என்ற அந்த மீனவர் பிரதேசத்தில் ஒரு இறங்கு துறை நீண்டகாலமாக அந்த மீனவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த இறங்கு துறையையும் அமைக்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.
தேங்க்யூ கௌரவ் சனத் நிஷாந்த் மித்ரமா நாடி தஹாத்துனாக்தீனம்
ஸ்துதி நியோஜக கதாநாயகத்துமணி. மம இத்தாமத்ம சத்துட்டு வேணுமா வயம்ப பலாத் சபாவே வசர ஹயக்கட்டாசன காலையா தீவர அமாத்தவரை ஹட்டிட்டு இதெல்லாம் ஏ தீவர விஷய சம்பந்தவ விஷால வசங்க அத்தியனை கரலா ஏ தனுமத் தவபோதைய தெக்க பார்லமெண்ட் நியோஜனை கரண மந்திரிவரைக்கு ஹட்டியட்டு மத்தியம ரஜே தீவர வேசீசி அடுத்து வினாடி தகத்துன காலையா கதா கிரிமிட்டு හැකිවීම පිළිබඳව මම ඉතාමත්ම සතුටු වෙනවා. ඒ වගේම මම හිතන්නේ නියෝජ්‍ය කතානායකතුමනි අපේ ධීවර කර්මාන්තය පිළිබඳව අපි කතා කරොත් ප්‍රධාන වශයෙන් අපේ ධීවර විෂය කරදිය, මිරිදිය, කිවුල්දිය, ඒ වගේම සුරතල් මත්ස්‍ය කර්මාන්තය, ඉස්සන් කර්මාන්තය වගේම ඒ කූඩු තුල මත්ස්‍යයෙන් නිෂ්පාදනය කිරීම වගේ ප්‍රධාන කොටස් කීපයකට බෙදන්න පුළුවන්කම තියෙනවා. මේක ප්‍රධාන වශයෙන්ම මම ඉතාමත්ම සතුටු වෙනවා. මෙවර අයවැයේදී මිරිදිය මත්ස්‍ය කර්මාන්තයට විශාල අවධානයක් යොමු කරලා ඒ සඳහා ගම්මාන වැඩපිළිවෙලක් නිර්මාණය කරලා ඒ සඳහා ප්‍රතිපාදන වෙන්කිරීම පිළිබඳව මම සතුටු වෙනවා. ඒ වගේම ස්තුතිය පුද කරනවා මේ වත්මන් යහපාලන ආණ්ඩුවට. තව පැත්තකින් මම කනගාටු වෙනවා මේ රටවටේම මහමුහුද තියෙන රටක් හැටියට, ධීවරයින් මහා දෙවැන්ත ප්‍රමාණයක් ජීවත් වෙන රටක් හැටියට, මේ ධීවරයින්ගේ වැයශීර්ෂයේ යටතේ කතා කරන්න පැය දෙකහමාරක් වගේ ඉතාමත්ම පුංචි කාලයක් වෙන් වෙද්දි හවස තියෙන්නේ බන්ධනාගාර සහ පුනරුත්ථාපන එවැනි අමාත්‍යංශයක්, ඒකට පැය පහමාරක් වගේ ලොකු කාලයක් වෙන් කරලා තියෙනවා. මගේ අදහස වෙන්නේ ධීවර විශේෂ
කාලය වෙන් කරන්නේ විපක්ෂය, කාලය වෙන් කරන්නේ මතුවා විපක්ෂය.
මේ මගේ කාලේ නෙවෙයි මේ මේ නියෝජ්‍ය කතානායකතුමනි මම කතා කරන්නේ.
ඔය අය විවාදයේ කාර්ය සභා අවස්ථාවේ කාලය වෙන් කරන්නේ විපක්ෂයෙන්. හොඳයි.
ඔබ නමුත් කවුරු වෙන් කරත් ධීවර විශේෂයට වෙන් වෙච්ච කාලය මදි කියන එක කනගාටුවෙන් උනත් මතක් කරන්න ඕන. මම හිතන්නේ අපි රටක් හැටියට අපේ රටේ මහමුහුදෙන් 3/2 ප්‍රමාණයක් පුරා වසර 30කට ආසන කාලයක් මේ විනාශකාරී යුද්ධය නිසා, LTD ග්‍රහණය නිසා අපේ ධීවරයන්ට මහමුහුදට යන්න සීමාව තිබුණේ මහමුහුදෙන් 3/1 සීමාවක් විතරයි. ඉතුරු 3/2 සීමාව LTD ග්‍රහණයෙන් කොටු වෙලා තිබුණේ. හැබැයි අපේ රටේ තිබුණු යුද වාතාවරණය අවසන් වෙච්ච නිසා මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාගේ කාලයේ ඒ නිවැරදි නායකත්වයේ දීලා අපේ ත්‍රිවිධ හමුදාව, පොලිසිය, සිවිල් ආරක්ෂක බලකාය කරපු කැපවීමේ ප්‍රතිඵලයක් හැටියට, ත්‍රස්තවාදීන්ගේ මේ රට මුදාගත්තකේ ප්‍රතිඵලයක් හැටියට අද මේ 100%ක් මහමුහුදේ අපේ ධීවරයන්ට රැකියාව කරන්න අවස්ථාව ලැබිලා තියෙනවා. ඒ වගේම එදා ධීවරයන්ට වේලාව සීමා කරලා තිබුණා. වේලාව සීමා කරලා තියෙනවා උදේ 6න් පස්සේ යන්න ඕන, රෑ 6න් ඉස්සෙල්ලා නැවත වතාවක් ගොඩට එන්න ඕන කියලා. හැබැයි අපි දන්න හැටියට දවල් කාලේ විතරක් ගිහිල්ලා මාළු අල්ලන්න පුළුවන් කමක් නැහැ. ඒ නිසා අපේ ධීවරයන් වසර 30කට අධික කාලයක් විශාල දුකක් වේදනාවක් වින්දා. ඒ වගේම ඔවුන්ට යාත්‍රාවල සීමා පනවලා තිබුණා. ඔවුන් පාවිච්චි කරන බෝට්ටුවේ එන්ජින් ධාරිතාව 9.9 විතරයි දාන්න පුළුවන්කම තියෙන්නේ. එදා 15, 25, 40 වගේ බෝට්ටු එන්ජින් එක පාවිච්චි කරන්න පුළුවන් කමක් නැහැ. ඒ නිසාම ගැඹුරු දියට යන්න පුළුවන් කමක් නැහැ. අල්ලගත්ත මසුන් ටික ගොඩබිමට ගේද්දි සමහර ලාවට නරක් වෙලා. එවැනි තත්ත්වයන් වලට අපේ ධීවරය මුහුණ දුන්නා. අද මේ වෙද්දී ඒ තත්ත්වයට පහ වෙලා තියෙනවා. මම තරදිය මත්ස්‍ය කර්මාන්තය දීර්ඝ වශයෙන් කතා කරන්න ඉස්සෙල්ලා මම මිරිදිය මත්ස්‍ය කර්මාන්තය පිළිබඳව කතා කරද්දී මම සතුටු වෙනවා. 2014 අගෝස්තු මාසේ වෙනකන් මම තමයි වයම් පළාතේ ධීවර අමාත්‍යවරයා හැටියට හිටි. මේ සංඛ්‍යාලේඛන තොරතුරු, ධීවර අමාත්‍යංශයේ තොරතුරු අපි අරගෙන බලද්දී ලංකාවේ මිරිදිය මත්ස්‍ය කර්මාන්තයෙන් මිරිදිය මත්ස්‍ය නිෂ්පාදනයෙන් 132ක් වයඹින් තමයි දීලා තියෙන්නේ. පළවෙනියා වෙලා තියෙන වයඹ 129ක් උතුරුමැද පළාත. මට මතකයි අපි වසර 6කට ඉස්සෙල්ලා අමාත්‍යංශය බාරගද්දි අපි හිටියේ ඉතාමත්ම පහළ මට්ටමක. එතනට ඔසවා ගැනීමට හැකියාව පිළිබඳව මම ඉතාමත්ම සතුටු වෙනවා. ඒ සඳහා කැප වුණු වැඩ කරපු මගේ පළාත් සභාවේ නිලධාරීන් විතරක් නෙමෙයි ජල ජීවි වගා සංරක්ෂණ අධිකාරියේ නිලධාරීන්ටත් මම හදවතින්ම ස්තුතියි කියලා කියන්න අවස්ථාවක් කරගන්න. ඒ වගේම අද මේ වෙනකොට මත්ස්‍ය මිරිදිය මත්ස්‍ය කර්මාන්තයේ ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි නිත්‍ය ජලාශ හැටියට 42 කුත්, ඒ වගේම මධ්‍යම නිත්‍ය ජලාශ හැටියට 84 කුත්, කුඩා නිත්‍ය ජලාශ හැටියට 467 කුත්, කාලීන නිත්‍ය ජලාශ හැටියට 365 කුත් ආදී වශයෙන් තමයි මේ මිරිදිය මත්ස්‍ය කර්මාන්තය කරන්නේ. හැබැයි මේට වඩා විශාල වැව් ප්‍රමාණයක් රට ඇතුළ තිබුණත් අපි ඒක පාවිච්චි කරන්නේ නැහැ කියන කාරණය අපි මතක් කරන්න ඕන. ඒ නිසා මම ජීවත් වෙච්ච වයව පළාත විතර. මම එදා හිටපු වාරිමාර්ග අමාත්‍යංශයත් මගේ යටතේ තිබුණේ. වයඹ පළාත විතරක් වැව් 7000කට ආසන්න ප්‍රමාණයක් තියෙද්දි ඒ වැව් වලින් වයඹ පළාතේ අපි වැව් 200කට විතරයි මත්සෙන් තැන්පත් කරන්නේ. ඒ නිසා මේ ප්‍රතිපාදර වෙන් කරපෙකේ හොඳ වැඩ පිළිලක් හැදුවොත් අපිට හොඳ ගමනක් යන්න පුළුවන් වෙයි කියලා විශ්වාස කරනවා. ඒ වගේම විසිතුරු මත්ස්‍ය කර්මාන්තයේ ගත්තාම නියෝජ්‍ය කතානායකතුමනි අපේ සමස්ත අපනයනේ ඉතාමත්ම පුංචි ප්‍රමාණයක් මට මතක හැටියට 100%ක 3%කට ආසන්න ප්‍රමාණයක් ලෝක අවශ්‍යතාවයෙන් අපි සම්පූර්ණ කරන්නේ. මේකේ තව විශාල ඉඩකඩක් තියෙනවා. ඒ සඳහා වැඩපිළිවෙල අපි හදන්නට ඕන. එදා මම ස්තුතිය පුද කරනවා. එදා බැසිල් රාජපක්ෂ මැතිතුමාගේ අමාත්‍යංශයෙන් එහෙම නැත්නම් ආර්ථික සංවර්ධන අමාත්‍යංශය හරහා දීවර අමාත්‍යංශයට අමතරව සුරතල් මත්ස්‍ය කර්මාන්තය නගා සිරවන්න ගෘහ ආර්ථික ඒකක හරහා වැඩපිළිලක් එදා නිර්මාණය කරලා තිබුණා. ඒ නිසා ඒ තුලුණුත් මහා දැවැන්ත වැඩ කොටසක් සිද්ධ වුණා. එව්වා ඉදිරියට ගෙන යන එක මම හිතන්නේ මේ ආණ්ඩුවේ යුතුකමක්. ඒ නිසා මොන අමාත්‍යංශයෙන් පටන් ගත්තත් මොන නායකයෙක් කාලේ පටන් ගත්තත් ඒ ආරම්භ කරපුවා ඉස්සරහට ගෙන යන එක අපි කරන්න ඕන. ඒ වගේම මම සතුටු වෙනවා එදා මධ්‍යම රජයෙන් කර රයිස් සනාත මැතිතුමා මින් විස්තුරු කියන ප්‍රදර්ශනය කරලා මේ ප්‍රදර්ශනයේ ජයග්‍රහණ 50ක් දෙන්නට සූදානම් කළා තියෙදි රටේ පළාත් 9ෙම සුරතල් මත්ස්‍ය කර්මාන්ත කරුවන් මේ තරඟයට ඉදිරිපත් වෙද්දි මේ ජයග්‍රහණ 50න් 29ක් දිනාගත්තේ වයඹ මගේ ගොවියෝ. ඒ නිසා ඒ පිළිබඳව මම ඉතාමත්ම සතුටු වෙනවා අපේ වයඹ පළාතෙන් මේකට ලැබිච්ච දායකත්වය පිළිබඳව. ඒ වගේම අපි ඉස්සන් කර්මාන්තයේ පිළිබඳව කතා කරොත් ඉස්සන් කර්මාන්තයේ ප්‍රධාන වශයෙන් රටේ ඉස්සන් නිෂ්පාදනයෙන් 96%කට ආසන්න ප්‍රමාණයක් වයඹ පළාතෙන් අපි දෙන්නේ. ප්‍රධාන වශයෙන් පුත්තලම දිස්ත්‍රික්කයේ ගත්තාම එදා හෙක්ටයාර 4500කට ආසන්න ප්‍රමාණයක් ඉස්සන් කර්මාන්තයේ සඳහා වෙන් කරලා තිබුණත් මම හිතන්නේ මේ සංඛ්‍යාලේඛනවල නම් තව පුංචි අඩුපාඩුවක් ඇති මේකට වඩා වැඩි. දිවර අමාත්‍යංශයෙන් දෙන සංඛ්‍යාලේඛනවල හැටියට නම් දැනට තියෙන හෙක්ටයාර 1400යි කියලායි කියන්නේ. මේකට වඩා වැඩි. කොහොම නමුත් එදා හෙක්ටයාර 4500ක ඉස්සහදද්දි රටේ ඉස්සන් නිෂ්පාදනය තිබුණේ මෙට්‍රික් ටොන් 6500යි. මේක සුදු පුල්ලි වෛරස් එක හරහා ඒ ඉස්සන්ට වැළඳුණු රෝගී තත්ත්වය නිසා කර්මාන්තයේ කඩාවැටලා වාර්ෂික නිෂ්පාදනය මෙට්‍රික් ටොන් 1500 අඩු වෙලා තිබුණා. හැබැයි මේක ජල ජීව වගා සංවර්ධන අධිකාරිය, වයඹ පළාත් සභාව, ඒ වගේම වයඹ විශ්වවිද්‍යාලය, ඒ වගේම සාගර විශ්වවිද්‍යාලය පැත්තෙන් අපිට ලැබුණු දායකත්වය, ඒ වගේම නැග්ඩා, නාරා, ස්ලාඩා වගේ ඒ පෞද්ගලික සංවිධාන මේ කණ්ඩායම එක මේසෙට ගෙනල්ලා අපි සාකච්ඡා කරලා එක ඉලක්කයකට යන වැඩපිළිවෙල සූදානම් කරපෙකේ ප්‍රතිඵලය හැටියට අපට පුළුවන්කම ලැබුණා. එදා 1500ට වැඩිලා තිබිච්ච මෙට්‍රික් ටොන් ප්‍රමාණය ඉස්සන් අද මේ වෙනකොට මෙට්‍රික් ටොන් 6000කට ආසන්න ප්‍රමාණයක්. ඒ කියන්නේ 4 ගුණයකින් වැඩි කරගන්න අපට පුළුවන්කම ලැබුණා ඒ ඒකාබද්ධ වැඩසටහන හරහා. ඒ නිසා මෙවැනි වැඩපිළිවෙල තවදුරටත් අපි ඉස්සරහට යන්නට ඕන. අපි ඒ ගැන සතුටු වෙනවා. ඒ වගේම අපි ඒ සඳහා අපේ පැත්තෙන් දෙන්න තියෙන ඉහළම දායකත්වය අපි විපක්ෂයේ උනත් හොඳ වැඩවලට ආණ්ඩුවට අපි උදව් කරන්න ඒ සඳහා මැදිහත් වෙන්න අපේ සහයෝගය දෙන්න සූදානම් කියන කාරණේ මතක් කරන්න ඕන. ඒ වගේම දිස්ත්‍රික්කයක් හැටියට ගත්තාම එක දිස්ත්‍රික්කයක දිගම මුහුදු තීරයේ තියෙනවා නම් ඒ මුහුදු තීරයේ තියෙන පුත්තලම දිස්ත්‍රික්කේ කිලෝමීටර් 276ක වපසරිය තියෙන දිස්ත්‍රික්කයක් තමයි පුත්තලම දිස්ත්‍රික්කේ. මේ මේ ප්‍රදේශය තුල දීවර පවුල් 21000කට ආසන්න ප්‍රමාණයක් දීවර කර්මාන්තයේ නියැලෙනවා. ඒ නිසා විශාල අධ්‍යක්ෂීම් ප්‍රමාණයක් මේ දීවරයන් සමග කටයුතු කරලා ඒ අයත් එක්ක වැඩ කරලා අපිට තියෙනවා. ඒ නිසා අද මේ වෙනකොට මතක් කරන්න ඕන අපට 2015 වෙනකොට අපේ රටේ නිෂ්පාදනය කරපු ටූනා මත්ස්‍ය සම්පත එහෙම නැත්නම් බ්ලූ ටූනා කියන මත්ස්‍ය සම්පත
විනාඩි දෙකක් තියෙනවා පුතුමා.
නියෝජ්‍ය කතානායකතුමනේ ඔබතුමාගේ ඔරලෝසුව වැරදි මං හිතන්නේ. නියෝජ්‍ය කතානායකතුමනේ වෙලාව වැරදි.
39ට ඉවරයි.
මම ස්ටොප් වොච් එක තියාගෙන කතා කරන්නේ ගරු නියෝජක කතානායකතුමනි මට තව විනාඩි 4ක්
තියෙනවා අපි යන්නේ ඉතින් පාර්ලිමේන්තුවේ වෙලාවත් එක්ක
මේකේ ඔබතුමාගේ අවධානය
හරියන්නේ කියලා මම ප්‍රාර්ථනා
කරනවා නියෝජ්‍ය කතානායකතුමනි ඔබතුමාගේ අවධානය මම යොමු කරනවා පියල් නිශාන්ත මන්ත්‍රීතුමා කතා කරද්දි එතුමාගේ කාංචන විජේසේකර මන්ත්‍රීතුමා සාක්ෂි දරනවා ඇති එතුමාගේ වෙලාව විනාඩියක් කැපුණා ඒ වගේම මට පෙර කතා කරව මන්ත්‍රීතුමා කතා කරද්දි
ගරු මන්ත්‍රීතුමා අද විනාඩි 6ක් අඩු වෙලා පටන් ගන්න සාමාන්‍ය අපි
උදේ
ඒ නිසා
වෙලාව අඩු වෙන පටන් ගන්න
නියෝජ්‍ය කතානායකතුමනි මගේ වෙලාව නරක් වුණාට කමන්නේ නැහැ නියෝජ්‍ය කතානායකතුමනි මගේ ප්‍රදේශයේ මගේ රටේ දීවරින්ගේ වෙලාව නරක් වෙනවා නම් ඒක මේ රටට එච්චර සුබදායක වෙන්නේ නැහැ කියන කාරණේ
ඔබතුමාගේ වෙලාව නරක් කරලා නැහැ ඔබතුමාගේ වෙලාව අඩු වෙන යනවා
කනකාටු ගුණත් මතක් කරන්න ඕන මේ වෙද්දි VMS කියලා උපකරණය අපේ රටේ යාත්‍රාවලට සවි කරන්න කියලා ඒ ජාත්‍යන්තරෙන් આવු බලපෑමක් නිසා අපට සවි කරන්න සිද්ධ වුණා. අද මේ වෙනකොට යාත්‍රා ප්‍රමාණයකට විතරක් මේ VMS උපකරණය සවි කරලා තියෙනවා. ඒ යාත්‍රාවලට අද ප්‍රධාන වශයෙන් දඩ කන්න සිද්ධ වෙලා තියෙනවා. ඔවුන්ට කැමති විදිහට රැකියාව කරන්න බැරි වෙලා තියෙනවා. ඔවුන් විවිධ අපහසුතාවට ලක් වෙලා තියෙනවා. නමුත් VMS හයි කරපු නැති අය මේ කිසිදු ගැටලුවක් නැහැ. ඒ වගේම අල්ලපු රට වෙච්ච ඉන්දියාව මේ කිසිම උපකරණයක් හයි කරන්නේ නැහැ. එයාලට ඕන විදිහට මාළු ටික අල්ලනවා, අපේ සම්පත සූරා කරනවා, අපේ දේවල් විනාශ කරනවා. අපේ මම ජීවත් කර පුත්තලම දිස්ත්‍රික්කල උඩහින් බත්තලංගුණ්ඩුව, සින්නගුණ්ඩුව, පල්ලියවත්ත, උච්චුමුණේ වගේ ඒ ප්‍රදේශවල. ඒ ප්‍රදේශවලට යාබදව ඉන්දියානුවන් ලැබිලා ඒ මහ මුහුද විනාශ කරනවා. ඒ නිසා මේ පිළිබඳව රටක් හැටියට රාජ්‍යයක් හැටියට අපි මැදිහත් වෙන්න ඕන. ඒ වගේම මෙතන අපේ දීවර ඇමතුමා හිටියා නම් හොඳයි. ප්‍රධාන වශයෙන් අද මේ වෙනකොට ලයිලා සුරුක්කු කියන ඒ තහනම් දැල්ලා ආම්පන්න සඳහා
අවසන් කරන්න
වෙනත් නමකින් ඒ ආම්පන්න සඳහා අවසරය දීලා තිනවා. ඒ පිළිබඳව විශේෂ අවධානය යොමු කරන්න. මොකද අපේ අහිංසක දීවරයින් මේ නිසාම මරාගෙන කපා කොටාගෙන අවසානයේ විශාල විනාශයක් සිද්ධ වෙන්න යනවා. ඒ නිසා ඒ පිළිබඳවත් අවධානය යොමු කරමින් මගේ වචන ස්වල්පය අවසන් කරනවා. බොහොමත්ම ස්තුතියි.
Honorable Mavi Shanti Raja, you have 15 minutes.
பாராளுமன்றத்துக்கு திறமை வகிக்கின்ற துணை சபாநாயகர் அவர்களே, இன்று மீன்வளத்துறை அமைச்சனுடைய விவாதம் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் எனக்கும் சில மணித்துளிகள் பேசுவதற்கு சந்தர்ப்பம் தந்தமைக்காக நன்றி கூறுகின்றேன். இந்த அமைச்சனுடைய மீன்வளத்துறை அமைச்சனுடைய அமைச்சர் அவர் ஒரு இளம் அமைச்சராக இருக்கின்றவர். அவர் அநேகமாக எங்களுடைய பிரதேசங்களில் பல இடங்களிற்கும் மீன்துறைகளுக்கும் எங்களுடைய மீனவர்கள் படுகின்ற துன்பங்கள் ஏற்படுகின்ற பிரதேசங்களுக்கும் பயணம் செய்து எங்களையும் அழைத்துச் சென்று பல உடன்பாடுகளை எங்களோடு எட்டியவர். இன்று அவர் அமைச்சரவை கூட்டம் நடக்கின்ற காரணத்தினால் இங்கே அமைச்சர்கள் இந்த நேரத்தில் வர முடியாமல் இருக்கின்றதை அறிவேன். இருந்தாலும் அவருடைய துணை அமைச்சர்கள் இங்கே இருக்கக்கூடும், அவர்கள் இதை பதிவு செய்து அவருடன் பேசினால் நாங்கள் அமைச்சருடன் நேரடியாக பேசுகின்ற பொழுது எங்களுடைய பிரதேசங்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றி நாங்கள் அவருடன் பேச வாய்ப்பாக இருக்கும். முக்கியமாக எங்களுடைய வடக்கு கிழக்கு பிரதேசங்களுடைய குறிப்பாக வடக்கு கடற்பிரதேசத்திலே நீண்ட காலமாக இந்த பாட்டம் ரோலர்ஸ் என்று சொல்லக்கூடிய மீன்பிடி சாதனங்கள் குறிப்பாக இந்தியாவிலிருந்து ஆயிரக்கணக்காக வந்து அந்த இழுவை படகுகளை கொண்டு வந்து தங்கியிருந்து மீன் பிடிக்கின்ற காரணத்தினாலும், அதைவிட எங்களுடைய மீனவர்களுடைய பிரதேசங்களில் தென்னிலங்கையில் இருந்து நீண்ட நாள் பாவிக்கக்கூடிய மல்டிடே போட்ஸ் என்ற இழுவை என்ற இயந்திர படகுகளை பாவித்து எங்கள் தமிழ் மீனவர்கள் மீன்பிடிக்கின்ற இடங்களை அவர்கள் வாரி அள்ளி சென்றுகின்ற ஒரு நடைமுறையும் நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதைவிட இன்னும் ஒரு செய்தி, சீன கப்பல்கள் கூட இலங்கை கொடிகளுடன், இலங்கை தேசிய கொடியை காட்டிக்கொண்டு இந்த பிரதேசங்களிலே, குறிப்பாக வடக்கு பிரதேசத்திலே, கடல் பிரதேசங்களிலே மீன்பிடிக்க வருகை தந்திருக்கிறார்கள் என்ற செய்திகளும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. மிக அண்மை காலத்திலும் இந்திய அரசாங்கத்துடன் மீன்துறை அமைச்சர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பாட்டம் ரோலர்ஸ் அடித்தளத்திலிருந்து வாரி செல்லக்கூடிய, வாரி மீன்களை பிடிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான வள்ளங்கள் வருகை தருவதை நிறுத்த வேண்டும் என்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுவது ஒரு நல்ல செய்திதான். ஆனால் இன்னும் முற்றுமுழுதாக இந்திய அரசாங்கமோ தமிழ்நாட்டு அரசாங்கமோ அந்த அதற்கான முழுமையான நடவடிக்கையை எடுக்கவில்லை. இன்று நமக்கு கிடைத்திருக்கின்ற செய்தி, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், அவர் உயிர் பிரிந்திருக்கிறார் என்ற செய்தி எங்களுக்கு கவலையை அளித்திருக்கின்றது. அல்லது அவரும் இந்த மீன்பிடி படகுகள், பட்டம் ரோலர்ஸ், அதனால் மீனவர்கள் படுகிற துன்ப துயரங்களை பற்றி அக்கறை கொண்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு ஆயத்தமாக இருந்தவர், இப்பொழுது அவருடைய இடத்தை நிரப்புகின்ற தமிழ்நாட்டு அமைச்சர்கள், மீன்பிடித்துறை அமைச்சர்கள், அதாவது தமிழகத்தினுடைய கரையோர பிரதேசங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான இழுவை படகுகள், பாட்டம் ரோலர்ஸ் என்று சொல்லக்கூடிய 200 பவர்ஸ், ஹோஸ் பவர்ஸ் உள்ள வள்ளங்கள் வந்து மீன்பிடிப்பதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்தால்தான் எங்களுடைய பிரதேசங்களிலே நீண்ட காலமாக மீன்பிடித்தலினால் வளமான வாழ்க்கையை வாழ்ந்து இன்றைக்கு அகதிகளாகவும் இருப்பவர்கள் தங்களுடைய சொந்தங்களுக்கு விடுவிக்கப்படாது விட்டாலும், சில பிரதேசங்களிலே அதிகமாக யாழ்ப்பாணத்தின் கிழக்கு பிரதேசத்திலே மீன்பிடிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற பிரதேசங்களிலும் ஏனைய பிரதேசங்களிலும் இந்த இழுவை படகுகளினால் அவர்களுடைய மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியதை அமைச்சர் அறிந்து அதற்காக அந்த மீனவர்களுடன் அல்லது இந்திய அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் எங்களுடைய பிரதேசத்தினுடைய மீனவர்களுக்கு வாழ்வை அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய தொழில்களை நிம்மதியாக செய்து தங்களுடைய வாழ்க்கை வளமாக நடத்திக் கொள்வதற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தி மீண்டும் கூறலாம். அதே நேரத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த திரு சுமந்திரன் அவர்கள் தனியார் பேரணி ஒன்றை, இந்த இழுவை படகுகள் தொடர்பாக தனியார் பேரணி ஒன்றையும் கொண்டிருக்கின்றார். அந்த விடயத்திலே நாங்கள் வெளியிலிருந்து வருகின்ற, தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற அல்லது தென்னிலங்கையில் இருந்து வருகின்ற கூடுதலான குதிரை வலுவை கொண்ட படகுகள் மட்டுமல்ல, அதை நிறுத்த வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்தவிதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. அவை நிறுத்தப்படத்தான் வேண்டும். ஆனால் எங்களுடைய குறிப்பாக வடக்கு பிரதேசத்திலே, யாழ்ப்பாணம் குருநகர் பிரதேசத்திலும், மன்னார் பிரதேசத்திலும், குறிப்பாக இன்னும் பருத்தித்துறை முல்லைத்தீவு பிரதேசங்களிலும் சில காலங்களுக்கு முன்னர் பெரும் நிதியை செலவழித்து இங்கும் அத்தகைய ட்ரோலர்கள் இழுவை படகுகளை தங்களுடைய வளத்துக்காக, மீன்பிடிப்பதற்காக தொழில் செய்து வந்தவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கின்றார்கள். குருநகர் பிரதேசத்தில் மட்டும் 380 படகுகள் தொழில் செய்ய முடியாமல் கட்டப்பட்டிருக்கின்றது. அதே போல மன்னார் பிரதேசத்திலும், பருத்தித்துறை முல்லைத்தீவு பிரதேசங்களிலும் அத்தகைய வள்ளங்களை வைத்திருப்பவர்கள் உழைப்பில்லாமல், தங்களுடைய வாழ்வாதாரம் இல்லாமல் எங்களிடம் அதை பற்றி பேசியிருக்கின்றார்கள். அதற்கு அவர்கள் இன்னும் ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள், ஒரு மாற்று வழியை. இந்தியாவில் இருந்து வருகின்ற இந்த பாட்டம் ரோலர்ஸ், அதிக குதிரை வலிகள் கொண்ட 200 குதிரை வலி சேர்ந்த படகுகளை அடையாளப்படுத்தலாம், அடையாளப்படுத்தி அவர்களை தடுக்கலாம். ஆனால் நாங்கள் இங்கிருக்கின்ற பறவை கடலிலே மீன்பிடிக்கின்ற சாதாரண மீனவர்கள் தங்களுடைய தொழிலை செய்வதற்கும், நாங்கள் ஆழ்கடலுக்கு சென்று மிக தூரமாக இருக்கின்ற ஆழ்கடல் எல்லைக்கு சென்று ரால் பிடிக்கின்ற தொழிலைத்தான் செய்கின்றோம். அதற்கு ஒரு வசதியாக இந்த ஏற்படுகின்ற அதாவது இந்தியாவுக்கும் இலங்கை மீனவக சமூகத்துக்கும் இடையிலே அமைச்சரவையில் பேச அமைச்சரவை மட்டத்திலே பேசப்படுகின்ற பேச்சுக்களில் இந்த விடயத்தையும் இங்கு அந்த தொழிலில் ஒரு பரவக்கடல் எல்லைக்கு அப்பால் சென்று மீன் பிடிக்கின்ற மீனவர்களுடைய அந்த இழுவை படகுகளை அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கின்றார்கள். இதை பற்றியும் நாங்கள் தமிழ்தேசிய கூட்டமைப்புடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடல் கரையோர பிரதேசங்களை தெரிந்த அல்லது அந்த பிரதேசங்களை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் கருத்திலே கொண்டு அப்படி இழுவை படகுகளை நிறுத்துவதற்கு எடுக்கப்படுகின்ற தீர்மானத்தின் பொழுது இந்த பிரதேசங்களுடைய மீனவர்களுக்கும் ஒரு வசதி வாய்ப்பு மீன் பிடிப்பதற்கு அனுமதிக்கக்கூடிய அளவில் அந்த தீர்மானங்களிலே திருத்தங்களை செய்ய வேண்டும். சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அதில் திருத்தங்களை கொண்டு வந்து அனைத்து மீனவர்களும் வாழ்வாதாரம் பெறக்கூடியதாக அவர்கள் மீன் பிடிப்பதற்கு வசதி இருக்க வேண்டும் என்பதையும் குறிப்பிட விரும்புகிறேன். அடுத்ததாக மிக முக்கியமாக அமைச்சர் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்னர் எங்களுடைய பிரதேசங்களுக்கு வருகை தந்து மாதகள் பிரதேசத்தில் இருந்து பற்றுத்துறை பிரதேசம் வரைக்கும் அதைவிட கிழக்கு பிரதேசங்களிலே சுண்டிக்குளம் முதல் கொக்குளாய் வர வைக்கும் கூட அவர் பயணம் செய்து அந்த பிரதேசங்களில் மீன்பிடி தொழிலை செய்து வந்தவர்கள் அனுமதிக்கப்பட்ட ஒரு சில பகுதிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மீன்பிடி தொழிலுக்கு. அதே இடத்திலே பல பிரதேசங்கள் இன்னும் அவர்களுடைய குடியேற்றத்துக்கும் மீன்பிடி தொழிலுக்கும் அனுமதிக்கப்படாமல் இருப்பதை அவர் அறிந்து கொண்டு அதற்குத்தான் நடவடிக்கை எடுப்பதாக எங்களிடம் ஆவது. அந்த மீனவர்கள் தங்களுடைய சொந்த பிரதேசங்களுக்கு சென்று ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்கள் ராணுவத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்கள் கடற்படையினால் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் அந்த மீனவர்களை அனுமதித்து அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான உதவிகளையும் செய்து மீன்பிடி தொழில் செய்வதற்கும் தான் நடவடிக்கை எடுப்பதாக எங்களிடத்திலே வாக்குறுதி கூறியதை இந்த சந்தர்ப்பத்திலே அவருக்கு நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே நேரத்திலே குறிப்பாக மூன்று இடங்களில் வடபகுதியிலே பருத்தி துறையிலும் மயிலிட்டி துறைமுகத்திலும் துறையிலும் மீன்பிடி துறைமுகங்கள் குருநகரிலும் மீன்பிடி துறைமுகங்கள் அமைப்பதற்கு அமைச்சர் இணக்கம் தெரிவித்து தன்னுடைய கொழும்புக்கு திரும்பியதை நான் சுட்டிக்காட்ட வேண்டும். இப்பொழுது வரவு செலவு திட்டத்திலே பருத்தி துறையில் மட்டும் ஒரு மீனவ தொழிலுக்காக அதிலும் இன்னும் வேறு வேறு துறைகள் செயல்படக்கூடியதாக ஒரு துறைமுகத்தை அமைப்பதற்கு எடுத்த நடவடிக்கைக்காக நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்பதுடன் நிச்சயமாக 25 ஆண்டுகளுக்கு மேலாக மயிலிட்டி துறைமுகம் தந்தை செல்வா காலத்திலே அது கட்டி கொடுக்கப்பட்டது அந்த மீனவர்களுக்காக மிகவும் கடும் உழைப்பாளிகளாக அந்த மீனை பிடித்துக்கொண்டு அந்த நாட்களிலே 25 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒவ்வொரு இரவிலும் 200-300 லொரிகளிலே கொழும்புக்கு வேறு இடங்களுக்கு அவர்கள் மீனை ஏற்றிச் சென்று வர்த்தக நடவடிக்கை ஈடுபட்டவர்கள் இப்பொழுது 25 ஆண்டுகளுக்கு மேலாக அகதி முகாங்களிலே இருக்கின்றார்கள். அரசு ஜனாதிபதியோடு பிரதமரோடு அந்த மக்கள் அந்த பிரதேசங்களுக்கு மீளவும் குடியேற்றப்பட வேண்டும். அந்த மீனவர்கள் குறிப்பாக மயிலிட்டி துறை மீள குடியேற்றப்படாது விட்டால் குடியேற்ற திட்டம் என்ற அந்த வாக்குறுதி முழுமையாக நிறைவேறாது என்று நாங்கள் ஜனாதிபதியிடத்திலே மிக அண்மையிலும் கூட நாங்கள் பேசியிருக்கின்றோம். ஆகவே அதைவிட மிக அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு மாவட்டபுரத்துக்கு கரையோரப் பகுதிக்கு வருகை தந்த ஜனாதிபதி அவர்கள் 454 ஏக்கர் நிலங்களை மக்களுடைய பாவனைக்காக மீட்புக்காக அனுமதிப்பதாக கடிதத்தை அரசாங்கத்திற்கு கொடுத்த பொழுதிலும் சில கரையோர பகுதிகளும் அந்த விடுவிக்கப்பட்ட பிரதேசங்களிலே கூட கரையோர பகுதிகளும் விவசாய பகுதிகளும் அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டி அறிவித்தல் கொடுத்தும் உத்தரவு வழங்கியும் அதை ராணுவத்தினர் தடுத்து வைத்து கடலோர பிரதேசத்திலே புதிய முள்கம்பி வேலிகளை அமைத்திருப்பதால் அவர்கள் தங்களுடைய கடத்தொழிலுக்கு செல்லவோ அல்லது முள்குடியேறியவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பவோ முடியாமல் இருப்பதை நான் அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அதை பற்றி நாங்கள் மிக அண்மையிலே ஜனாதிபதியை சந்தித்த பொழுதும் அந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கோம் என்பதை அமைச்சருக்கு நான் குறிப்பிட வேண்டும். அதன்படியால் இந்த மீனவ துறைக்கு மீனவ மக்களுடைய துறைக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சர்
நீங்கள் எங்களுடைய பிரதேசங்களுக்கு பயணம் செய்து நிலைமைகளை புரிந்து கொண்ட நீங்கள் குறுநகரிலும் மயிலிட்டி துறையிலும் நிச்சயமாக மீனவர்களுக்கான அந்த மீன்பிடி துறைமுகத்தை கட்டுவதற்கு இம்முறை நீங்கள் சம்மதித்திருந்தும் நிதி ஒதுக்கவில்லை. அதை நாங்கள் விரைவிலே பிரதமருடன் பேச இருக்கின்றோம், ஜனாதிபதியிடத்திலும் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். அதற்கான பேச்சுவார்த்தைகளை நாங்கள் பேசுவதற்கு நேரம் ஒதுக்குவதாக பிரதமர் சொல்லியிருக்கின்றார். அப்பொழுது நிதியமைச்சர் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதிக்கு மேலதிகமாக இந்த துறைமுகங்களை கட்டுவதற்கும், அதாவது குறுநகர் மயிலிட்டி துறை மிகவும் கட்டாயமாக அந்த மக்கள் மீள குடியேற்றப்படவும் வேண்டும். அறுபடியால் அந்த மீனவர்களுக்கு அந்த துறைமுகங்களை கட்டி கொடுப்பது மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வீடுகள் அல்லது வாழ்வாதாரத்திற்கான திட்டங்கள் மேலதிகமாக சிறப்பாக அந்த மீனவ மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு, அதற்கான நிதியை பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு மீன்பிடித்துறை அமைச்சருக்கு நிச்சயமாக இருக்கிறது. நல்ல வேளை இப்பொழுது அமைச்சர் இங்கே வந்து கொண்டிருக்கின்றார். நான் குறிப்பிட்டது இறுதியாக குறுநகர் பிரதேசத்திலே அங்குள்ளவர்களுக்கு மீன்பிடித்துறை அமைப்பதாக நாங்களும் நீங்களும் அந்த இடத்துக்கு வர அந்த ஒத்துக்கொண்டீர்கள். அதைவிட மிக முக்கியமாக நான் இப்பொழுது குறிப்பிட்டு வந்த விடயம், ஜனாதிபதி அவர்களிடமும் நாங்கள் மிக அண்மையிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றோம், விடுவிக்கப்பட்ட கரையோர பிரதேசங்கள் மயிலிட்டி பிரதேசத்திலே ஒரு பகுதி நிலம் விடுவிக்கப்பட்ட பொழுதும் அந்த பிரதேசத்துக்கு அந்த மக்கள் மீள குடியேறி அந்த கடலிலே மீன்பிடிக்க முடியாமல் இராணுவத்தினர் முள்ளுவேரிகளை அதற்கு குறுக்கே அழைத்து அந்த பிரதேசத்தை விடாமல் இருக்கின்றார்கள். அது ஜனாதிபதியினாலே விடுவிக்கப்பட்ட பிரதேசம் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனபடியால் அந்த பிரதேசங்களை நீங்கள் ஒரு அமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதிக்கும் அது தெரிந்தது, அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். விவசாய பிரதேசங்களையும் இத்தகைய தடைகளையும் தான் நீக்குவதாக எங்களுக்கு அண்மையிலே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது ஒப்புக்கொண்டு அதை உறுதியாக சொல்லியிருக்கின்றார். அது பகிரங்கமாகவும் தெரியும். ஆனபடியால் நீங்கள் ஒரு அமைச்சர் என்ற முறையில் எங்களுடைய பிரதேசத்தின் நிலைமைகளை அறிந்து கொண்டவர் என்ற முறையில் நீங்கள் ஒப்புக்கொண்டவாறு குறுநகருடைய மீன்பிடி துறைமுகத்தை கட்ட வேண்டும். அதே நேரத்தில் மயிலிட்டிக்கு அண்மையாக மயிலிட்டி மிகவும் ஒரு பெரும் புகழ் பெற்ற மீன்பிடி துறைமுகமாக தந்தை செல்வாவினாலே கட்டி கொடுக்கப்பட்ட பிரதேசம், அது இப்பொழுது 27-28 ஆண்டுகளாக இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. அதுக்கு அண்மித்ததாக இப்பொழுது நிலங்கள் விடுவிக்கப்பட்ட பொழுது, கரையோரங்கள் விடுவிக்கப்பட்ட பொழுது அதற்கு இருக்கின்ற தடைகளை நீக்கவுடன் மயிலிட்டி துறைமுகம் மீண்டும் கட்டப்படுவதற்கும் அந்த மக்களை உங்களும் குடியேற்றப்படுவதும் மிக அவசியம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அந்த மயிலிட்டி மீனவர்களுடைய துறைமுகம் மீள கட்டப்பட்டு அவர்களுக்கு வந்து விசேட திட்டங்கள் உருவாக்கப்பட்டு, ஏனால் மிக நெருக்கடியான வீடு வாசலுக்குள்ளே அவர்கள் இருந்தவர்கள் இப்பொழுது
இப்பொழுது
அவர்களில் குடும்பங்கள் பெருகி இருக்கும். இந்தியாவிலும் அந்த மீனவ சமூகத்தினர் இருக்கின்றார்கள். அவர்கள் வருகின்ற பொழுதும் அந்த கடற்கரையோரங்கள் விடுவிக்கப்பட வேண்டும், அந்த துறைமுகத்தை அவர்கள் பயன்படுத்த வேண்டும். அதுக்கு உரிய சிறப்பு திட்டங்களையும் அந்த துறைமுகங்களை கட்டி கொடுக்கவும் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.